ഓം നമോ ഭഗവതേ ശ്രീ അരവിന്ദായ. 1938 നവംബർ മാസം 24 തീയതി അന്ന് നടന്ന നികഴ്വെ പറ്റി சென்ற வாரம் குறிப்பிட்டிருந்தோம். அதை இப்பொழுது பார்க்கலாம். 1938 நவம்பர் மாதம் நடந்த நிகழ்வினை திரு நிரோத்பரன் அவர்கள் உணர்ச்சி பொங்க தன்னுடைய 12 இயர்ஸ் வித் ஸ்ரீ அரபிந்தோ என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதை வாசகர்களுக்காக இங்கே தருகிறோம். 1938 நவம்பர் மாதம், இது தரிசன மாதம். 3 மாதங்களுக்கு பின் சாதகர்கள் அனைவரும் ஆவலாக அன்னையையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் தரிசனத்திற்காகவும் தங்களை தயார்படுத்தி கொண்டிருந்தனர். ஒவ்வொரு தரிசனமும் அந்த நித்திய புருஷனையும் அவரது சக்தியையும் நெருக்கமாக அணுக வாய்ப்பளிக்கும் சந்தர்ப்பம் என்பதால் தரிசனம் என்பது சாதகர்களின் வாழ்க்கையில் பொருள் பொதிந்த விசேஷ திருப்பமாகும். எங்கு போனாலும் யாரை பார்த்தாலும் மறுநாள் கிடைக்கப் போகும் தரிசனத்தை பற்றியே பேச்சு. குருவின் தரிசனம் தவிர வேறு பேச்சு இருக்காது. கிடைக்கப் போகும் நேரம் ஓரிரு நிமிடங்களே ஆயினும் அது எப்பேற்பட்ட சாஸ்வதமான தருணம். நவம்பர் 24 தேதி தரிசனத்திற்காக முதல் நாள் காத்திருந்தோம். அன்று காலை அன்னை எங்கள் எல்லோருக்கும் விசேஷ ஆசிகள் வழங்கினார். சௌந்தரியமும் அருளும் கூடிய மகாலட்சுமியின் உருவமாக புன்னகை பூத்து எங்கள் இதயங்களில் அன்பையும் பக்தியையும் ததும்பச் செய்தார். இந்த தரிசனத்தை முன்னிட்டு அமெரிக்க ஜனாதிபதி வில்சனின் மகள் குமாரி வில்சனும் வந்திருந்தார். அவர் ஸ்ரீ அரவிந்தரின் த லைஃப் டிவைன் புத்தகத்தை படித்துவிட்டு இந்த உலகாயுதமான யுகத்தில் பூமியின் ஆன்மீக பரிணாமத்தை பற்றி இவ்வளவு தீர்மானமாக உறுதி கூறும் ஒரு மனிதரும் உண்டா என்று வியந்து அவரை காண்பதற்காக அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருந்தார். ஒரு மகிழ்ச்சியான லயத்தில் அன்றைய தினம் கழிந்தது. அன்று அன்னையும் கூட வேலையில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீ அரவிந்தரிடம் விடைபெற்று கொண்டு சீக்கிரமே ஓய்வெடுக்கச் சென்றார். நவம்பர் 24 அதிகாலை நேரம். சாவித்ரி காவியத்தில் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எழுதியது போல், இட் வாஸ் தி அவர் பிஃபோர் த காட்ஸ் அவேக். கடவுளர் துயிலா காரிரிட் பொழுது. விடியலை நோக்கி பொழுது நகர்ந்து கொண்டிருந்தது. புராணியின் அறையில் விளக்கு போடப்பட்டு விட்டது. அன்னையின் ஸ்நானத்திற்காக வெந்நீர் தயாரிக்கும் பொறுப்பு புராணி அவர்களுடையது. அவர் எழுந்துவிட்டார். காலை 7 மணிக்கெல்லாம் தரிசனம் ஆரம்பிக்க வேண்டுமே. சாவித்ரியில் பகவான் எழுதியது போல, அக்ராஸ் த பாத் ஆஃப் த டிவைன் ஈவெண்ட், த ஹியூஜ் ஃபோர் போர்டிங் மைண்ட் ஆஃப் நைட் அலோன் இன் ஹர் அன்லிட் டெம்பிள் ஆஃப் இட்டர்னிட்டி லே ஸ்ட்ரிச்ட் இம்மொபைல் அப்பான் சைலன்ஸ் மார்ச். திவ்ய நிகழ்ச்சி நடக்க இருக்கும் பாதையின் நடுவே தீமையை குறிக்கும் மனம் தீபமில்லா இருண்ட தன் இதய கோட்டத்தில் கல்லென அசையாமல் நின்று குறுக்கே வீழ்ந்து கிடந்தது போல, அம்மையும் அப்பனுமான நம் தெய்வங்களின் தரிசனத்தை தீய சக்தியொன்று தடுத்தது போலும். அந்த நடுநிசையில் ஆழ்ந்த மௌனத்தை சிதைக்கும் வண்ணம் அன்னையின் அறையிலிருந்து மணியோசை எழுந்தது. அவசர காலத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படும் மணி அது. புராணி பதறி அடித்து கொண்டு மாடிக்கு ஓடினார். மாடிப்படி அருகே அன்னை நின்று கொண்டிருந்தார். புராணியை கண்டதும் ஸ்ரீ அரவிந்தர் கீழே விழுந்து விட்டார். போ, சீக்கிரமாய் போய் டாக்டர் மணிலாலை அழைத்து கொண்டு வா என்றார். மணிலால் உடனே வந்தார். ஸ்ரீ அரவிந்தர் தமது படுக்கை அறையின் தரையில் கிடப்பதை கண்டார். குளியல் அறைக்கு செல்வதற்காக கிளம்பியவர் வழியில் இருந்த புலித்தோலில் கால் இடறி விழுந்துவிட்டாராம். டாக்டர் அவரை பரிசோதித்து காலில் எலும்பு முறிந்திருக்க கூடும் என்றார். உதவிக்கு ஆட்களை வரவழைக்குமாறு அன்னையிடம் சொன்னார். ஸ்ரீ அரவிந்தர் தமது உட்காரும் அறையிலிருந்து குளியல் அறை செல்லும் வழியில் விழுந்தபோது அவரது வலது முழங்கால் புலித்தலையில் பலமாக இடித்திருக்க வேண்டும். ஒருவேளை அப்போது எதிர்ச்சக்திகள் எல்லாம் குதூகலித்து நமது எதிரி வீழ்ந்தான் என்று கூவியிருக்குமோ? ஸ்ரீ அரவிந்தர் எவ்வித சஞ்சலமும் இல்லாமல் அமைதியாக படுத்திருந்தார். எழுந்திருக்க முயன்று முடியாமல் போகவே அன்னை கூடிய சீக்கிரம் வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். அதுபோலவே அன்னையும் தமது தூக்கத்தின் இடையே திடீரென்று அதிர்ச்சியுற்று ஸ்ரீ அரவிந்தருக்கு ஏதோ நிகழ்த்துவிட்டது என்பதை உணர்ந்தார். உடனே ஸ்ரீ அரவிந்தர் அறைக்கு வந்த அன்னை அவர் கீழே தரையில் கிடப்பதைக் கண்டார். உடலியல் பற்றிய பொது அறிவாலும் உள்ளுணர்வாலும் இது எலும்பு முறிவாகத்தான் இருக்க வேண்டும் என்றறிந்த அன்னை உடனே அவசரகால மணியை அடித்திருக்கிறார். நாங்கள், அதாவது மற்ற டாக்டர்கள், அங்கு சென்றபோது டாக்டர் மணிலால் ஸ்ரீ அரவிந்தரின் அடிபட்ட காலை பரிசோதித்து கொண்டிருப்பதைக் கண்டோம். அன்னை அருகே உட்கார்ந்து மெதுவாக விசிறிக் கொண்டிருந்தார். என் கண்கள் கண்டதை என்னால் நம்பவே முடியவில்லை. ஸ்ரீ அரவிந்தர் இப்படி விழுந்து கிடப்பதென்ன? அன்னையின் திருமுகத்தில் இப்படி ஒரு சோகம் படர்ந்திருப்பதென்ன? அவரது முகத்தில் நிகழ்ந்தது என்னவென்பது தெரியாதது போல் ஒரு கலக்கமான புன்னகை நிலவியது. வேதம் போற்றும் ஹிரண்ய புருஷனின் காட்சி திடுமென தோன்றியது போல் இருந்தது. ஒவ்வொரு முறை டாக்டர் காலை அசைக்கும் போதும் ஸ்ரீ அரவிந்தரின் வாயிலிருந்து ஆ என்ற ஒலி மென்மையாய் எழுந்தது. அன்னை அப்போதெல்லாம் மிகவும் வலிக்கிறதா என்று வினவினார். பரிசோதனை செய்யும் நேரம் முழுவதும் ஸ்ரீ அரவிந்தர் மிகச் சில வார்த்தைகளை டாக்டர் கேட்கும் கேள்விகளுக்கு விடையாக பேசினார். இறுதியில் டாக்டர் தொடையில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாக அறிவித்தார். இந்த தீர்ப்பை கேட்டு ஸ்ரீ அரவிந்தர் ஒரு வார்த்தையும் கூறாமல் மௌனமாயிருந்தார். அடுத்து அவருடைய கால்களுக்கு பிளாஸ்திரி போட வேண்டும். துரைசுவாமி ஐயர் எனும் சாதகரின் நண்பரான டாக்டர் ராவ் என்பவர் கடலூர் மருத்துவமனையில் பணியாற்றி வந்தார். உள்ளூரில் போதுமான சாதனங்கள் கிடைக்காதென்று கடலூரிலிருந்து அந்த மருத்துவர் வரவழைக்கப்பட்டார். அரசாங்க மருந்தகத்திலிருந்து புராணி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வாங்கி வந்தார். முதலுதவியாக காலை சிம்பு வைத்து கட்டியாயிற்று. இனி அவரை அவரது படுக்கைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அதுதான் மிகவும் சிரமமாக இருந்தது. ஸ்ரீ அரவிந்தரை தூக்குவது எளிதாக இல்லை. அவரது உள்ளே குடிகொண்டிருந்த ஆன்மீக திண்மை போலவே சரீரமும் கனமாகத்தான் இருந்தது. செய்தி ஆசிரமம் முழுவதும் இப்பொழுது பறந்தது. பெரும் அதிர்ச்சி. ஆயிரக்கணக்கான மக்களின் ஆர்வமும் நம்பிக்கையும் நொறுங்கியது. எல்லோரும் நடந்ததை அறிவதற்காக ஆசிரம முற்றத்தில் கூடினார்கள். பின்னர் அரவிந்த பிரான் சீக்கிரம் குணமடைய வேண்டும் என்று அவரையும் அன்னையையும் பிரார்த்தித்தவாறே கூம்பிய இதயங்களுடன் திரும்பிச் சென்றனர். குமாரி வில்சனும் விதியின் இந்நியதியை அமைதியாகவே ஏற்றுக்கொண்டார். ஏமாற்றமடைந்த பக்தர்கள் பால் கருணை கொண்டு அன்று மாலை அன்னை அவர்களுக்கெல்லாம் தரிசனம் தந்தார். தமது ஸ்பரிசத்தின் சக்தியாலும் கதிரொளி போன்ற முகவொளியாலும் பக்தர்களின் துயரச் சாயலை துடைத்தார். நவம்பர் 24 தரிசனம் ரத்து செய்யப்பட்டது. இப்போது எங்களுக்கெல்லாம் அவருடன் இருந்து அவரை கவனித்துக் கொள்வதை தவிர வேறெந்த வேலையும் இல்லை. ஸ்ரீ அரவிந்தர் எனக்கு எழுதிய கடிதம் ஒன்று நினைவுக்கு வந்தது. மரணத்தையும் நோயையும் தாம் கட்டுப்படுத்தி வைத்திருந்தாலும் கூட விபத்துகள் நிகழத்தான் கூடும் என்று அவர் அதில் எழுதியிருந்தார். இருந்தும் வெளியுலக தீண்டல்கள் படாமல் பாதுகாப்பாயிருந்தும் இப்படி ஏகாந்தமாய் வாழ்ந்து கொண்டு இருந்தும் உலக சக்திகளை உண்முகமாய் வென்றும் இருக்கும் இவருக்கு இம்மாதிரி ஒரு விபத்து எதிர்பாராமல் ஏற்படுவானேன்? இதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. பின்னொரு சமயம் ஸ்ரீ அரவிந்தர் தமது சம்பாஷணைகளின் போது இந்த திடீர் விபத்து ஏன் எவ்வாறு ஏற்பட்டது என்பதை விளக்கினார். அசுர சக்திகள் மிக தந்திரசாலிகள்தான். அதனால்தான் அன்னை தூங்கும் சமயம் பார்த்து தேவர்கள் கண்ணயர்ந்த நேரம் பார்த்து தங்கள் சதிகார தாக்குதலை நடத்தியிருக்கின்றன. பின்பு ஒருமுறை பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் இதை பற்றி கேட்டபோது அவர் சொன்னார், தான் அன்னையின் பாதுகாப்பை பற்றி மட்டுமே சிந்தித்திருந்தார் என்றும் தன்னை பற்றி நினைக்கவில்லை என்றும் சொன்னார். மறுநாள் காலை நல்ல சூரிய ஒளியில் ஸ்ரீ அரவிந்தரை இன்னும் நன்றாக பார்க்க முடிந்தது. அசையாமல் நேராக தம் படுக்கையில் சயனித்திருந்தார். நேற்று இரவு முழுவதும் தூங்காததால் சுகமாக தூங்குகிறாரா அல்லது பொறுக்க முடியாத நோவை சமநிலை கொண்டு தாங்கிக் கொண்டு மௌனமாக படுத்திருக்கிறாரா என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். பின்னதுதான் சரி என்பதை அவரே பிறகு எங்களிடம் சொன்னார். அவ்வப்போது விசாரித்து போவதற்காகவோ அல்லது ஏதேனும் பருக கொடுப்பதற்காகவோ அன்னை அறைக்குள் நுழையும் போதுதான் ஸ்ரீ அரவிந்தரது ஆழ்ந்த சமாதி நிலையில் ஒரு சலனம் ஏற்படும். டாக்டர்கள் வந்தார்கள். ஒரு ரேடியாலஜி நிபுணரை தேடிப்பிடித்து அழைத்து வர எண்ணியதால் சற்று தாமதம் ஏற்பட்டது. இப்போது அறையில் பரபரப்பு உண்டாயிற்று. மருத்துவ நிபுணர் காலை நன்கு பரிசோதித்தார். எலும்பு முறித்திருப்பதை கண்டார். எனினும் படங்களை பார்த்த பின்னரே சிகிச்சையை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர் காத்திருந்தார். அன்னை அந்த நிபுணரிடம் சிக்கலான பல கேள்விகளை தொடுத்தார். பல வகை சாத்தியக்கூறுகள், பின்விளைவு, சிகிச்சை முறை பற்றியெல்லாம் அவர் தொடுத்த கேள்விகளை பார்த்து அவரின் நுணுக்கமான உடலியல் ஞானத்தைக் கண்டு அதிசயித்தார் அந்த டாக்டர். ஸ்ரீ அரவிந்தரோ படுக்கையில் எழுந்து உட்கார்ந்த வண்ணம் ஒரு சாட்சி போல் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். தாம் ஒரு சொல்லும் முதிர்க்காமல் ஒவ்வொருவர் முகத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டு அவர்கள் பேசுவதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்தார். தம்மை குறித்த எல்லாவற்றையும் அவர் அன்னையின் பொறுப்பிலேயே விட்டுவிட்டார். அன்னை தானே இவ்விஷயத்தில் சரியான தீர்ப்பாளி. அவரது இந்த ஒப்பற்ற சாத்வீக நிலையால் நான் கிளர்ச்சியுற்றேன். மருத்துவ சிகிச்சை பற்றி எனக்கு பல அழுத்தமான ஆலோசனைகளை எழுதி வந்த இவர் தமது விஷயத்தில் இந்த இக்கட்டான நிலையில் ஒரு வார்த்தையும் கூறாமல் இருக்கிறாரே. தமக்கு சற்றும் சம்பந்தப்படாத விஷயம் போல், ஒரு சாட்சி போல் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டு முகமும் கண்களும் புன்னகையில் பளபளக்க, உடலெல்லாம் ஒரு தேவதை போல் ஒளிர, ஒரு பெரிய குழந்தை போல் அவர் உட்கார்ந்திருப்பதை பார்க்க பார்க்க பரவசமாயிருந்தது. எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது. எக்ஸ்ரே படத்தை அன்னைக்கு காண்பித்தார்கள். எலும்பு முறிவின் தன்மையை அறிந்தபோது எங்களுக்கு தூக்கி வாரி போட்டது. வலது முழங்காலுக்கு மேல் தொடை எலும்பு மிக பலமாய் அடிபட்டு முறிந்திருப்பதையும் முறிந்த துண்டுகள் இறுக்கமாக பின்னி கொண்டு விட்டதையும் படம் காட்டியது. எலும்பியல் நிபுணரும் ரேடியாலஜி நிபுணரும் இது மிகவும் சிக்கலான கேஸ் என்று கூறினர். முறிந்த எலும்பு துண்டுகள் பின்னோக்கி துருத்தி கொண்டிருப்பதால் அந்த எலும்புக்கடியில் செல்லும் இரத்த நாளங்களும் நரம்புகளும் மிகச் சேதமடையும் என்றும் இதனால் பெரும் தீங்கு நேரும் என்றும் அவர்கள் கூறினர். எந்த கருவி கொண்டும் பலவந்தமாக தசைகளை இழுக்க முயல்வது நல்லதல்ல என்று சொன்ன டாக்டர், இதை இப்படியே விட்டுவிடுகிறேன். சிம்புகளின் உதவியால் தசைகள் இயல்பாக படிப்படியாக இழுக்கப்பட வேண்டும் என்று அவர் தமது முடிவை கூறினார். பல வாரங்களுக்கு நோயாளி படுக்கையிலேயே இருக்க வேண்டும் என்பதும் பரிந்துரைக்கப்பட்டது. திரு புராணி அவர்கள் எழுதுகிறார், இந்த விபத்து பகவானுடைய முழு ஒதுக்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அவருக்கு பணி செய்பவர்களுடன் ஒரு தொடர்பு ஏற்பட்டது. இந்த நீண்ட 12 வருடங்கள் என்பது சூழ்நிலையின் பொருட்டு அவருடைய ஒதுக்கத்தில் ஒரு மாறுதலை மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. புற உலகோடு அக மற்றும் புற தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள இது ஒரு வாய்ப்பாக ஆனது. இந்த விபத்து காரணமாக நவம்பர் 24 மற்றும் பிப்ரவரி 21 1939 என்ற இரண்டு தரிசனங்களும் ரத்து செய்யப்பட்டன. குருபிரானை காண முடியாத மக்கள் கலக்கமடைந்தனர். எனவே அவர்களுக்காக 24 ஏப்ரல் 1939 அன்னை பாண்டிச்சேரியில் நிலையாக தங்க வந்த அந்த நாளை கொண்டாடும் விதமாக தரிசனம் அளிக்க தலைவர் பிரான் இசைந்தார். அதன்பின் இந்த நாளும் தரிசன நாளாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்போது தரிசன முறையில் ஒரு மாறுதல். இப்போது பக்தர்கள் வரிசையாக மௌனமாக அன்னையையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரையும் தரிசித்துவிட்டு அப்படியே போய்கொண்டிருக்க வேண்டும். முன்பு போல் சாதகர்கள் தனித்தனியாக சென்று நமஸ்கரித்து ஆசி பெற முடியாது. முன்பு சாதகர்கள் வரிசையாக மௌனமாக கடந்து செல்ல வேண்டும் என ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த விபத்தின் காரணமாக சாதகர்களுடனான கடித தொடர்பும் நிறுத்தப்பட்டது. ஒரு சிலரை தவிர மற்ற கடிதங்களுக்கு பகவான் பதிலளிப்பதை நிறுத்திவிட்டார். 6 அல்லது 7 சாதகர்கள் அனைவரும் டாக்டர்கள், பகவானுக்கு பணி செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டனர். இவர்களுடன் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பல்வேறு விதமான விஷயங்கள் குறித்து உரையாடினார். அவரால் நடக்க முடியாதிருந்த சில மாதங்களை ஆர்யாவில் வெளிவந்த அவருடைய முக்கிய கட்டுரை தொடர்களை நூல் வடிவில் கொண்டு வருவதற்காக மீண்டும் ஒருமுறை சரிபார்த்து திருந்திய வடிவம் கொடுப்பதற்கு பயன்படுத்தி கொண்டார். அவ்வாறு நூல் வடிவில் முதலில் வந்த நூல் த லைஃப் டிவைன். இதில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சத்தை நாம் பார்க்க வேண்டும். த லைஃப் டிவைன் வெளிவந்தது 1939. த லைஃப் டிவைன் ஆர்யாவில் கட்டுரையாக வெளிவந்தது 1914, அதாவது முதல் உலகப்போர் நடந்த சமயம் வெளிவந்தது. இப்பொழுது அதே லைஃப் டிவைன் புத்தகமாக வெளியிடப்படுகிறது 1939, அதாவது 2 உலகப்போர் தொடங்கிய போது. இது தற்செயலானதா என்பது தெரியவில்லை. 2 உலகப்போரின் தொடக்கத்தில் ஸ்ரீ அரவிந்தர் செயல்பூர்வமாக அதில் ஈடுபடவில்லை. ஆனால் ஹிட்லர் எல்லா எதிர்ப்பையும் தகர்த்து விடுவான், நாஜிக் கொள்கை உலகை ஆக்கிரமித்து கொள்ளும் என்று தோன்றிய போது அவர் தலையிடத் தொடங்கினார். அவர் நேசக்கட்சிக்கு வெளிப்படையாக தமது ஆதரவை தெரிவித்தார். யுத்த நிதிக்கு உதவுமாறு அரசாங்கம் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்த போது யுத்த நிதிக்கு உதவினார். இராணுவத்தில் சேர்வது பற்றியோ யுத்த முயற்சியில் பங்கெடுத்துக் கொள்வது பற்றியோ அவரிடம் ஆலோசனை கேட்டவர்களுக்கு இராணுவத்தில் சேரும்படியும் யுத்த முயற்சியில் பங்கெடுத்துக் கொள்ளுமாறும் அறிவுரை வழங்கினார். சென்னை யுத்த நிதிக்காக சென்னை மாகாண கவர்னருக்கு ₹500 அனுப்பி வைத்து அவருக்கு ஒரு கடிதமும் எழுதினார். அக்கடிதத்தில் இவ்வாறு கூறியிருக்கிறார். இப்போர் நியாயமான தற்காப்பிற்காகவும் ஜெர்மனியினிடமும் நாஜி வாழ்க்கை முறையினால் உலகாதிபத்தியத்தின் ஆபத்துக்கு உள்ளாகவிருக்கும் நாடுகளின் பாதுகாப்பிற்காக செய்யப்படும் போர் மட்டுமல்ல, இது நமது நாகரிகத்தையும் அதன் மிக உயர்ந்த சமூக கலாச்சார ஆன்மீக பயன் மதிப்புகளையும் மனித இனத்தின் எதிர்காலம் முழுவதையும் காப்பாற்றுவதற்காகவும் செய்யப்படும் போர் ஆகும் என்று நாங்கள் உணர்கிறோம். எது நிகழ்ந்த போதிலும் இந்த குறிக்கோளுக்காக எங்கள் மாறாத ஆதரவும் அனுதாபமும் உண்டு. நாங்கள் பிரிட்டனின் வெற்றியையும் அதன் இறுதி விளைவாக உலக நாடுகளிடையே சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் இப்போதுள்ளதை விட சிறந்ததும் உறுதியுடையதுமான உலக அமைப்பையும் அவாவுடன் எதிர்நோக்கி இருக்கிறோம் என்று எழுதுகிறார். இந்த கடிதம் 1940 செப்டம்பர் 19 பிரான்ஸ் வீழ்ச்சி அடைந்து பிரிட்டனும் வீழ்ந்துவிடும் அபாயம் இருந்த சமயத்தில் எழுதப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு யோகி, ஒரு ஞானி போரை ஆமோதிப்பாரா என்ற சந்தேகம் நம்முள் எழுவது இயற்கையே. ஆனால் மொத்த மனித இனமும் எதிர்ச்சக்திகளால் அழிக்கப்படும் என்ற ஆபத்தை உணர்ந்ததால் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இதை ஆதரித்தார். இதை பற்றிய மேலும் சில விவரங்களை அடுத்த வாரம் பார்க்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.